நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சர்வதேச திணறல் விழிப்புணர்வு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருச்சி SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் எம் முகமது அன்வர் அவர்கள் பேச்சு திணறல் குறித்து பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு தினத்துல உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
என் பெயர் டாக்டர் முகமது அன்வர். நான் தற்போது காது மூக்கு தொண்டை பேராசிரியராக பணிபுரிகின்றேன். ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இந்த காது மூக்கு தொண்டை நோய் சிகிச்சையில் அனுபவம் உண்டு.
ஐயா, இப்ப இந்த திக்கு நோய் அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. திக்கு வாய் அல்லது பேச்சு திணறல் அப்படின்னா என்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இதுல இந்த திக்கு வாய்ங்கிறது ஆங்கிலத்துல ஸ்டாமரிங்னு சொல்லுவாங்க. ஸ்டாமரிங்கிறது நீங்க சொல்றாப்புல திக்கு முக்காடுதல்னு அதுக்கு வச்சுக்கலாம். அது பொதுவான மக்களுடைய வார்த்தை, பிள்ளைக்கு ஸ்டாமரிங் இருக்குங்க அப்படின்னு. ஆனா மருத்துவ ரீதியா அந்த வார்த்தையை சொல்லும் போது ஸ்டட்டரிங்னு சொல்லுவாங்க. அதுவும் திணறதுதான், ரெண்டும் ஒண்ணுதான். இது ஒரு சரளமாக பேசக்கூடிய தன்மை இல்லாம அதுல அந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஃப்ளூயன்சின்னு சொல்லிட்டு, அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல பேசுறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சரளமான பேச்சும் இல்லாம அதே போல தயக்கத்தோட, அதாவது தங்கு தடை இல்லாம பேசுறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இல்லாம தயக்கம், அதுக்கு பிறகு சில விஷயங்கள்ல அந்த சப்தத்தை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக வெளிக்காட்டுவாங்க. சிலர் அந்த திக்குவாய் உள்ளவங்க சப்தத்தை ஒரு மாதிரி இழுத்து பேசுவாங்க, அல்லது அந்த சிலபல்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, மானோ சிலபல்னா டாக் நாய் அப்படின்னா மானோ சிலபல். அதே மாதிரி பிளாங்கெட் கம்பளி துண்டு இப்படின்னு சொன்னா அது பை சிலபல். இந்த மாதிரி இந்த வார்த்தையை கூட அவங்களால தொடர்ந்து சொல்ல முடியாம உடச்சு உடச்சு நீட்டி பேசுவாங்க. அதே போல ஒரு சின்ன வார்த்தையை கூட அது புரலாங்கிங் த சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சப்தத்தை நீட்டிக்கிட்டே போறது. உதாரணமா வாழைக்காய் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வா 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 வான்னு ஒரு 10 தடவை சொல்லிட்டு அக்காய் அப்படிங்குவாங்க. இது மாதிரி இந்த விஷயங்கள்ல பாதிக்கப்படுறவங்களை வந்து நம்ம திக்கு வாயின்னு தமிழ்ல சொல்றோம். அதுதான் ஸ்டாமரிங்னு சொல்லக்கூடிய அல்லது ஸ்டட்டரிங், ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தலாம். இதுதான் அதுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தைகள்.
ஐயா, இப்ப ஒரு மனிதருக்கு திக்குவாய் இருக்குது, அங்க திக்குவாயோட திக்கி திக்கி பேசுறாங்க அப்படிங்கும் சொல்லும் பொழுது அந்த மனிதருக்கு திக்குவாய் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
காரணம் நிறைய இருக்குங்க. இப்போ அது இதுல குழந்தை பிறந்துருச்சு, ஒரு 3-4 வயசுல திக்கி பேசுது. இதுக்கு சில நேரம் காரணமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லா டெஸ்ட்களும் எடுக்கலாம், மரபணு டெஸ்ட் எடுக்கலாம், மூளைக்கு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னாலும் கூட தேவையில்லாம மூளைக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணக்கூடாது. திக்குவாய் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நோய் இல்லை. தலைக்கு ஸ்கேன் எடுக்கிறது கிட்டத்தட்ட 100 தடவை எக்ஸ்ரேயை தலையில பாய்ச்சற மாதிரி சமம். அதனால ரொம்ப அவசியம் இருந்தா தான் CT ஸ்கேன்லாம். எல்லாரும் இது பொதுவாகவும் தெரிஞ்சுக்கங்க. சைட் பை சைடு, அதாவது இதோட சேர்த்து சில பொது மருத்துவ விஷயங்களே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ MRI ஒரு ஸ்கேன் இருக்குது, அது அந்த அளவுக்கு மூளை உடம்பெல்லாம் பாதிக்காது. இப்போ ஒருத்தர் திக்குவாய் இருக்குன்னு சொல்லிட்டு சார் எப்படியாவது ஒரு ஸ்கேனை பிடிச்சி பார்த்துருங்க, சில நேரம் நோயாளிகளே நமக்கு வைத்தியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டுலாம் படிக்கல, கூகுளில் தட்டி விட்டா எல்லா விஷயங்களும் வந்துடுது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவர் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாரான்ட்டு இன்னைக்கு டாக்டர்களை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால இந்த திக்குவாயை பற்றி ரொம்ப டெஸ்ட்கள்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து என்ன காரணம்னு குறிப்பிட்டு சொல்ல இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு காது வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போகிறாரு காது வலியோட, டாக்டர் காதை பார்க்குறாரு, வெளி காதில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வெளிக்காதோடைய பிரச்சனை அப்படின்னு மருந்து எழுதி கொடுத்துருவாரு. அதே போல காது நல்லா இருக்குது ஆனா வலிக்குது. இப்போ உள்ள உள்ள நரம்புகளும் காது நரம்புகளும் ஒரே தொடர்புல உள்ளதுனால சில நேரம் தொண்டையில கேன்சர் கட்டி வந்தா கூட காது வலிக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான எண்டோஸ்கோபி எல்லாம் வச்சு பார்த்து டாக்டர் ஒரு முடிவுக்கு வருவாரு, இந்த இடத்துல பிரச்சனை அதனால காது வலிக்குது இப்படின்லாம் நம்ம எப்படி சாதாரணமா கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி இந்த திக்குவாய்ங்கிற விஷயம் எப்படி வந்துச்சு, அது எங்க பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணிலாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது காரணங்கள் நிறைய இருக்கு.
ஐயா, இப்ப இந்த திக்குவாய் பிரச்சனை ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே அது ஏற்படுமா? ஏன் அந்த திக்குவாய் பிரச்சனை இளம் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அதுக்கு இருக்குது? அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்காங்க ஐயா?
இல்ல, அதாவது நீங்க குழந்தை பிறந்ததுலன்னு கேட்டதுனால ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த மாதிரி திக்குவாய் வந்து குழந்தை பிறந்து பேச்சு வரும்போதே திக்கிட்டே பேசலாம். அது எதுன்னு சொன்னா பர்த் ட்ரோமான்னு சொல்லுவாங்க. குழந்தை பிரசவமாகி வெளியே வரும்பொழுது சில நேரம் அதுல ஒரு தலை காயம் ஏற்படலாம். இந்த மாதிரி ஏற்பட்டு அது வெளியே தெரியாம இருந்து அது அந்த மூளையில பாதிப்புல ஏற்பட்டுச்சுன்னா குழந்தை வளர வளர திக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பெரும்பாலும் குழந்தைகள் அப்படி பிறந்தே திக்கி பிறக்கும் போதே திக்கிக்கிட்டே பேசுறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா இப்போ உள்ள நவீனமான மருத்துவ முறைகள்ல குழந்தைய எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா நவீன சிகிச்சைகளும் அந்த பிரசவ வைத்தியத்துல இருக்குது. அதனால இதெல்லாம் ஆதி காலத்துல வேணா இருந்திருக்கலாம். குழந்தை பிரசவத்துல ஏதாவது முன்னால ஃபோர்செப்ஸ்னு ஒன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தலை வெளியில வர்றதுக்கு முன்னாடி அது உள்ளுக்குள்ள ஃபோர்செப்ஸ் போட்டு அதை வெளியே கொண்டு வர்றது. அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பத்துல இருந்த வைத்திய முறைகள்லாம் இப்ப இல்லை. ரொம்ப நவீனமான முறையில மருந்துகள் எல்லாமே வந்துருச்சு. அதனால பிறந்த புள்ள பிறந்து திரும்ப பேசும்போதே திக்கிக்கிட்டே பேசுறதுங்கிறது இப்ப ரொம்ப அபூர்வம். கொஞ்சம் காலம் கழிச்சு பேச்செல்லாம் வந்த பிறகுதான் அந்த குழந்தைகள் திக்கிறத நாங்க சமுதாயத்துல பாக்குறோம்.
ஐயா, இப்ப இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கூட இந்த திக்குவாய் பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம அன்றாடம் பாக்குறோம். அவங்களுக்கு இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திக்குவாய் ஏற்பட என்னென்ன காரணங்கள் ஐயா?
என்னென்ன காரணம்னா, இப்போ நீங்க இதுக்கு முன்னால உள்ள தலைமுறையில இந்த மக்கள் வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த மனதளவுல, அதாவது தெம்புன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த நவீன காலத்துல எல்லாமே வந்து லேசாக கிடைக்க ஆரம்பிச்சிட்டதுனால அந்த வித்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரெஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஒரு இறுக்கத்தை ஒரு பிரச்சனைய எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பக்குவம் இதெல்லாம் இல்லாததுனால சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டுறாங்க. இப்போ சாதாரணமாக மனநிலை பாதிப்பு இருக்குது, இது வந்து அதுக்கு பேர் எமோஷனல் ட்ரோமான்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரோமா வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம் அது தாங்கிக்க முடியல. அதாவது திருக்குறளை சொல்லுவாங்கல்ல, மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்துன்னு சொல்லிட்டு, மோத்தை சுழிச்சாக்க விருந்தாளியில் வருத்தப்பட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு தாய் தகப்பா ஒரு லேசா ஒரு கோமா பார்த்தா கூட இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் அதை தாங்கிக்க முடியாத நிலைமை. இது சமுதாயத்துல சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம், இது யாரும் மறுக்க முடியாது. இப்ப சமீபத்துல வடநாட்டுல நீங்க அந்த வாட்ஸ்அப் கிளிப்பிங்க பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன பையன் நடந்து வர்ற அளவுக்கு தான் அவனுக்கு வயசு, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த ரைட்டர்கிட்ட கூப்பிட்ட டேபிள் ஒயரா இருக்கிறான். அவன் கூப்பிட்டு சொல்றான், எங்க அப்பாவை வந்து ஜெயில போடுங்க, என்ன அடிச்சிட்டாரு, என்ன திட்டாரு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தாங்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு அப்படி இருக்குது. அதே போல ஏதாவது ஒரு விஷயம் யாராவது பேசிட்டாங்க, சொந்தக்காரங்களோ தாய் தகப்பனோ அல்லது ஸ்கூல்ல வாதியாரோ, அது அப்படியே வந்து அதுவும் அதுக்கு திருக்குறள்ல சொல்ற மாதிரி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடுங்கிற மாதிரி, நெருப்பு புண்ண ஆறிடும் ஆனால் அந்த நாவில் சுட்டது மாறாதுங்கிறாப்புல அந்த விஷயத்தெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எதிர் துணிச்சலாக பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தலைமுறையில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால அவங்களுக்கு பெற்றோர்கள் அதிகமான நேரம் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கறது இருக்குது, அது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. என்ன எதிர்பார்க்குறாங்க பெற்றோர்கள், என் பிள்ளை வந்து டாப்பில் படிக்கணும் அவ்வளோதான். அதை தவிர மற்ற விஷயங்களில் ஒரு அன்பான வார்த்தைகள், அவங்கள வந்து சந்தோஷமா ஒரு அழைச்சிட்டு போய் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாததுனால அந்த குழந்தைகள் வந்து முதல்ல பெற்றோர்கள் தான் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு பெரும்பாலும் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருந்தனால அந்த அந்த விட்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெஸ் இல்லாததுனால சின்ன விஷயங்கள் அதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டோன்னு அந்த சைக்கலாஜிக்கல் ஷாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை தாங்க முடியாது, அன்னையில இருந்து திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. திடீர்னு ஏற்படுற திக்குவாய், நல்லா தான் இருந்தாரு அந்த பையன், 8 வயசு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியலங்க, நேரத்துலேருந்து திக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைய வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து அதுக்கு இந்த பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஆளுமை அப்படின்னு சொல்லி, அதை எந்த செயல் நடந்தாலும் சரி அதனால உன் மனசு பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். படிக்க வைக்கிறது படிச்சு கடைசியில வந்து அந்த பெற்றோர்களையே ஒதுக்கி தள்ளிட்டு தான் அவங்க போறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய பெற்றோர்கள் நான் படிக்க மட்டும்தான் வச்சாங்க, எனக்கு எந்த ஒரு மனதளவுல என்கிட்ட வந்து அவங்க பழகல. இதெல்லாமே இந்த ட்ரோமான்னு சொல்லக்கூடிய இந்த காயங்கள் இருக்குல்ல, இது வந்து பல விதமாக அந்த குழந்தைய பாதிக்குது. அதுல குறிப்பா இந்த ஸ்டாமரிங்னு சொல்லக்கூடிய திக்குவாய் பிள்ளை பழக்கணும். என்ன நடந்தாலும் சரி அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தை கொடுக்கணும். இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டுல ஒண்ணு பாத்துரு, நின்று உனக்கு பரீட்சையில கஷ்டமா இருக்கா பாத்துரு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் போ, ரெண்டுல ஒண்ணு பாரு, கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ண முடியல. சதா அவனை ரூம்ல போட்டு அடைச்சு டியூஷன் சென்டர்ல போட்டு காலையில தூக்கி மூட்டை மாதிரி புக்கை கொண்டாந்து அனுப்பி விட்டு, எங்களுடைய ப்ரொஃபஸர் பெரிய மனுஷன் அவரு, இங்க தான் இருந்தார் தஞ்சாவூர்ல, டாக்டர் சிவராஜன்னு இங்க எங்களுக்கு டீனா இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய திறமையை பார்த்து முன்னாடி இருந்த முதலமைச்சர் MGR அவரை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு டீனா கூப்பிட்டு போயிட்டார். அங்கெல்லாம் போய் அந்த மாதிரி அங்க மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, இருந்தாலும் அவருடைய அந்த நிர்வாக திறமைக்காக அங்க கொண்டு போனார் அப்பர் பேசுவார். அப்போ அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, பிள்ளைங்களை ஏன் 3 வயசுல 4 வயசுலாம் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அது வந்து படிக்க வேண்டிய காலம் இல்லையே அப்படின்னு யார் சொல்றா, பெரிய டீன் எங்களுக்கு அவரெல்லாம் ப்ரொஃபஸரா இருந்தவர். அது மாதிரி பிள்ளைகள்கிட்ட அதிகமான நேரங்கள் கொடுத்தால் இந்த ஸ்டாமரிங்கிறது இது ஒரு வந்து சின்ன பிரச்சனை தான். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு, ஐஸ் மலை கடல்ல அடியில இருக்கு, வெளியில கொஞ்சம் தான் நீட்டிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த ஸ்டாமரிங்கிற பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை தான். இது மாதிரி மனதளவுல அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறதெல்லாம் சரியாகணும்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே அந்த பெற்றோர்கள் அவங்கள்ட்ட அதிகமான நேரம் கொடுக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம்.
ஐயா, இப்ப ஒரு மனிதனுடைய மூளையில ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படுறதுனால அந்த மனிதனுக்கு திக்குவாய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
நல்லா இருக்குது வாய்ப்பு. உதாரணமா ஒரு ஹெட்டிஞ்சரின்னு சொல்லக்கூடிய தலைக்காயம், அடிபட்டுட்டார் மண்டையில, அடிபட்டு வெளியில பார்த்தா நல்லா இருக்காரு, உள்ளுக்குள்ள ரத்தம் கசிஞ்சு உறைஞ்சு அந்த மூளையை கொஞ்சம் அழுத்திக்கிட்டே இருக்கும். அல்லது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய ரத்த கசிவு அல்லது ரத்தம் உறைஞ்சி போறது, இதெல்லாம் அந்த மூளை பாதிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பகுதி வந்து அந்த பேச்சு உருவாக்கக்கூடிய பகுதிக்கு தொடர்பு உள்ளது. எல்லாருமே மூளையெல்லாம் உன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க, அது உன்னோட ஒண்ணு தொடர்பு உள்ளது. இப்போ ஒரு இடம் மூளையில பாதிக்கப்பட்டாலும் அதோட விளைவு முழு உடம்புலயும் அதோட விஷயங்கள் ஏற்படும். உதாரணமா பேச்சு இருக்கிற இடத்துல மட்டும்தான் பாதிச்சா திக்குவாய் வர்றதுன்னு இல்லை, சில பேர் பேசாம கூட வாய் மூடிடுவாங்க. அதாவது வலது கையில எழுதுறவங்களுக்கு இடது கை மூளை தான் டாமினன்ட் மூளைன்னு சொல்லுவாங்க, அதாவது டாமினன்ட்னா பிரதான மூளை. அந்த மூளையில ஏதாவது பிரச்சனைனா வலது கை பாதிக்காது, பேச்சு நின்று போயிடும். ஆனா பேசுவாங்க, அந்த மாதிரி சில பேர் வலது பக்கம் மூளை பாதிச்சிருந்துச்சுன்னா, இப்போ அதுல மூளையில உள்ள திசுக்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா தாராளமா அங்க வந்து திக்குவாயை எதிர்பார்க்கலாம்.
திக்குவாய் பிரச்சனைகள்ல ஏதாவது வகைகள், ஏதாவது பிரிவுகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
பிரிவுகள் இருக்குது. அதாவது எந்த நோய் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் நவீன வைத்தியத்தில் எப்படி பொதுவாக பிரிப்பாங்கன்னு சொன்னால், ஒன்று எந்த காரணமே தெரியாமல் வரக்கூடிய வியாதிகள், அதுக்கு பேர் இடியோபேத்திக்னு சொல்லுவாங்க. அந்த நோய் இயல் ஆரம்ப இருக்குல்ல திக்குவாய்க்கு காரணம் ஈட்டியாலஜின்னு சொல்லுவாங்களே, அந்த நோய் இயலில் எந்த வியாதி எடுத்துக்கிட்டாலும் முதல்ல வந்து அது இடியோபேத்திக், எந்த காரணம் இல்லாமல் சில பேருக்கு வரலாம், அந்த மாதிரி வருதா. அல்லது மனதளவில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஃபங்க்ஷனல்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல்னாக்க சைக்கோஜெனிக், மனத்தில் உள்ள பிரச்சனைனால. மூணாவது தலைப்பு என்னான்னு சொன்னால் ஆர்கானிக் அல்லது நியூரோஜெனிக்னு சொல்லுவாங்க, உடலில் உள்ள உறுப்புகள்னால ஏற்பட்ட பிரச்சனையில் வரக்கூடிய வியாதிகள். அப்படி மூணு விதமாக பொதுவாக எல்லா வியாதிகளுமே நாங்கள் பிரிப்போம். இதில் ஃபங்க்ஷனல்னு சொல்லக்கூடிய மனநீதி ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக திக்குவாய்க்கு காரணமாக இருக்கு. இதில் பாதிக்கப்படுற பிள்ளைகள்லாம் பெரும்பாலும் என்னன்னு சொன்னால் ஆண் பிள்ளைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. 100 பேரில் திக்குவாயிருக்குன்னு சொன்னால் அதில் 8%, அதாவது 100 பிள்ளைகள் இருந்தாருன்னு சொன்னால் நார்மலாக உள்ள பிள்ளைங்களை கணக்கெடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோம்னா அதில் 8% ஆண் குழந்தைகள் இருப்பாங்க. பெரியவர்களில் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் 100 பேர்ல ஒரு 3 பேருக்கு கூட இந்த வியாதி இருக்குது. சமுதாயத்தில் வெளியில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இதே மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் சீக்கிரமாக அந்த வியாதியிலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுலேருந்து பெண் குழந்தைகள் தான் சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆண் குழந்தைகளுக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப தாமதமாகுது, சில நேரம் நிரந்தரமாக கூட ஆகிடுது. அதனால் இப்போது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து ஆண்டவன் கொடுத்தது தான், எல்லாருக்குமே நம்ம சமமான முக்கியத்துவத்தை கொடுத்து ரெண்டு சாரார்களையுமே அவங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கல் அட்டென்ஷன் அது இருந்தால் தான் இந்த மாதிரி வியாதிலாம் இல்லாமல் கூட கொண்டு வந்துடலாம். எதை தவிரன்னு சொன்னால் மரபணுக்கள் மூலமாக வரக்கூடிய திக்குவாயை தவிர மற்ற திக்குவாய் எல்லாமே தடுக்கக்கூடியது, நம்மளால் அதை வந்து செய்து காட்ட முடியும். அடுத்தது சில நேரம் மருந்துகளால் கூட அந்த மாதிரி வரலாம்.
இப்போ கடைசியாக இப்ப நிறைய நம்ம மருத்துவ அறிவியல் துறை இந்திய அளவுலயும் சரி உலக அளவுலயும் சரி நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கு. அறுவை சிகிச்சை முறைகள்ல இதய மாற்று அறுவை சிகிச்சை அளவுக்கு நம்மளுடைய மருத்துவத்துறை முன்னேறிக்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில தற்போது இருக்கக்கூடிய நவீன மருத்துவ அறுவை சிகிச்சை மூலம் இந்த திக்குவாய் சிக்கலை முழுமையா குணப்படுத்த முடியுமாங்க ஐயா?
ஒரு பெரிய நோ போட்டுக்கங்க, என் போட்டு ஓ போட்டுக்கங்க, இது சாத்தியமே இல்லை. ஆனால் இதுக்கு மற்ற வழிமுறைகள் இருக்குது. அது என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள அவங்களுக்கு உதவி எப்படி பேசுறது, அதுக்கு வந்து முதல்ல வேற ஏதாவது சிறப்பு நோயாக நிபுணர்கள் இருக்காங்கல்ல, குழந்தை மருத்துவர், நரம்பியல் மருத்துவர், காதுமூக்கு தொண்டை மருத்துவர், இவங்கெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன பிறகு இந்த குழந்தைக்கு நாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தாய் தகப்பன் அதிகமாக நேரம் கொடுக்கறது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இந்த செல்ஃபோனுன்னு ஒன்று வந்துருச்சு, அதை நான் பேசியே ஆகணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு ஃபோன் இருந்துச்சு வீட்டில், எல்லாரும் ஒரு ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆளுக்கால் ஒவ்வொரு ஃபோன் இருக்குது, யாரும் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை. இந்த மாதிரி துண்டிச்சு துண்டிச்சு வாழும் பொழுது அவங்களுக்கு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதையும் கரெக்ஷன் பண்ணணும். இது கொடுத்ததுக்கு பிறகு கடைசியாக ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மொழி நோய் இயல் நிபுணர்னு ஒரு அதுக்குன்னு ஒரு படித்தவங்க இருக்கிறாங்க, அதாவது ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், அதாவது ஸ்பீச் லாங்குவேஜ் அதாவது மொழி நோய் அதாவது பேச்சு மொழி இதுக்காக அந்த இயல் நிபுணர்னு இருக்கிறாங்க, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அவங்கள்ட்ட அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் அவங்க அந்த குழந்தைக்கு என்னென்ன அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஃபுல்லாக எடுப்பாங்க. எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன முறையில் நம்ம அந்த அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழி இப்படி இருந்து சொல்லுவாங்க. நம்ம பொறுமை இழந்துடாமல் கொஞ்சம் நிதானமாக அதெல்லாம் கேட்டு நடந்தோம்னு சொன்னால் பெரும்பாலும் இது நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளவோ பேர் நல்லா இருக்கிறாங்க நான் பார்த்து தெரிஞ்சு. இந்த அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து பேசுறதும் நேரம் வேஸ்ட்டு, அதை பற்றி சிந்திக்கிறதும் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் மருத்துவமே நம்ம கையில் இருக்குது, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கையில் முதல்ல இருக்குது. அதை வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணும். இந்த இது எதுக்கு இந்த நாளை கொண்டாடுறோம், இந்த விஷயங்களில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து நோயை தடுக்கணும். இப்போ அந்த ஆங்கில வைத்தியத்தில் எல்லா தடுப்பு முறைகளும் ஓப்பனாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு, இதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் கேட்குற மக்கள் கம்மி. அது மாதிரி இப்போ இவ்வளோ இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ அருமையான முறையில் நீங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க, இது முழு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதமாக நீங்கள் கொண்டு போய் சேருங்க. இதை கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு திக்குவாய் இல்லாத சமூகத்தை நாம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி நீங்க செய்யுங்க
ஐயா. இது வரைக்கும் இந்த திக்குவாய் குறித்து பல்வேறு விதமான மருத்துவ கருத்துக்கள், இது எப்படி பரவுது, இதை எப்படி எல்லாம் இப்ப தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுது அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேர்களே, இதுவரை பேச்சு திணறல் குறித்த அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் எம் முகமது அன்வர் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.